நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கோவிந்தராஜன்.
வணக்கம் சஞ்சயன்.
அண்மையிலே கன்சியூமர் டேட்டா ரைட் என்ற ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது, அதை பற்றி பேசுவோம்.
கன்சியூமர் டேட்டா ரைட் லா, அதாவது நுகர்வோர் தரவு உரிமை சட்டம் என்று தமிழ்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த சட்டம் வந்து சென்ற ஆண்டு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்துல இயற்றப்பட்டது. 1 July 2020 இருந்து இந்த ஆண்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கு.
இந்த சட்டம் யாரையெல்லாம் பாதிக்க போகிறது?
இந்த சட்டம் வந்து முதல்ல வந்து பேங்கிங் செக்டர், அதாவது வங்கிகளுக்கு மட்டும் இதை கொடுத்துருக்காங்க. படிப்படியா இது வந்து எனர்ஜி செக்டர், அதாவது எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ், பவர் கம்பெனிஸ், அப்புறம் கேஸ் கம்பெனிஸ், அதுக்கெல்லாம் படிப்படியா கொண்டு போறாங்க. அதுக்கப்புறமா வந்து டெலிபோன் செக்டர்ஸ், மொபைல் அந்த இதுக்கெல்லாம் கொண்டு போறாங்க.
சரி, அது நடைமுறைக்கு இப்போது வரவில்லை என்றால் அதை பின்னர் பார்க்கலாம். வங்கித்துறை, பேங்கிங் செக்டர், அதில் உள்ள தாக்கம் என்ன என்று சொல்லுங்கள்.
1 July இருந்து எது எதுக்கெல்லாம் வந்து இந்த வங்கிகளுக்கு பொருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நுகர்வோர் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கவங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வங்கிகள்ல வச்சிருக்கவங்க, அவங்களுடைய தரவுகள், அதாவது டேட்டா, அந்த டேட்டாவை வந்து கன்சியூமர் அனுமதியோட மற்ற வங்கிகளுக்கு அதை பகிர்ந்து கொள்ளலாம்.
சரி, இந்த தரவுகளை எப்படி எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள்?
ஒரு முறையான நெட்வொர்க்கோட இந்த டேட்டாஸ் எல்லாமே பகிரப்படும். பிக் டேட்டா அப்படின்னு சொல்ற பெரும் தரவு, தமிழ்ல சொல்றோம் பெரும் தரவுன்னு, அந்த கம்பெனிகள் அக்ரெடிட்டட் கம்பெனிஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க வந்து ACCC அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆங்கிலத்துல, ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கன்சியூமர் கமிஷன். அந்த நிறுவனத்துல வந்து இவங்க இந்த சட்டத்து பிரகாரம் அப்ளை பண்ணி அதுக்கான அங்கீகாரத்தை வாங்கிக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, அங்கீகாரம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், குறிப்பா நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட், என்னோட சம்பளம் எல்லாமே அதுல சேவிங்ஸ்ல போய் ஓகுது, அதுக்கப்புறம் நான் செலவு பண்றேன் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து, எனக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது, எல்லா டீடைல்ஸும் வந்து நான் தரவு கம்பெனிகளை வந்து அங்கீகரிப்பேன். சரி, என்னோட தரவெல்லாம் நீ வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு எனக்கு வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. எதுக்காக இந்த தரவெல்லாம் வந்து அவங்க கிட்ட நம்ம கொடுக்கணும், அந்த கம்பெனி கிட்ட, அவனுக்கு என்ன அதனால லாபம்? இந்த தரவு கம்பெனி என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட வாங்கிட்டு அந்த தரவுகள் எல்லாம் வந்து மற்ற வங்கிகளுக்கு கொடுப்பாங்க. உங்களை பத்திய ஃபுல் டீடைல்ஸ், அதாவது நீங்க என்னென்ன செலவு பண்றீங்க, எப்படி வருமானம் வருது, உங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, நிதி எப்படி உங்களோட இதுல இருக்கு, நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கோ, பேங்கிங் சமாச்சாரமா அடுத்த கம்பெனிக்காரன் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இந்த தரவுகள் வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ இந்த தரவு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட வாங்குற டேட்டா வந்து இன்னொரு பேங்குக்கு வந்து வித்துருவாங்க, அதுக்கு வந்து அவங்களுக்கு பணம் கிடைக்கும், ஆனா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பணம் கிடைக்காது. சோ இந்த தரவு கம்பெனி
என்றால் வங்கி வாடிக்கையாளருக்கு, ஒரு கஸ்டமருக்கு என்ன லாபம்,
கஸ்டமர்ஸ்க்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல இன்னொரு பேங்க் வந்து நீங்க சூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் இந்த சட்டத்தோட ஒரு மெயின் சாராம்சம்.
சரி, அதை பற்றி விரிவாக பேச முதல், இந்த அங்கீகரிக்கப்பட்ட தரவு பிக் டேட்டா கம்பெனிஸ் அப்படி அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் எவை என்று ஒரு பட்டியல் இருக்கிறதா, அதை எங்க பெற முடியும்?
இது வரைக்கும் ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா 2 கம்பெனி தான் இது வரைக்கும் இருக்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகள். இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஆஸ்திரேலியால வந்து 2 கம்பெனிஸ் தான் இருக்கு. ஃபின்டெக்னு ஒரு கம்பெனி இருக்கு, அலோரான்னு சொல்றாங்க, அந்த ரெண்டு கம்பெனிஸ் ரெண்டு தான் இது வரைக்கும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகள். இப்ப இந்த புது சட்டம் வந்ததுக்கு அப்புறமா 50 பிக் டாட்டா கம்பெனிஸ் ஆஸ்திரேலியால வந்து, இப்ப ACCC நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கன்சியூமர் கமிஷன், அவங்க கிட்ட வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் இந்த மாதம் நடைமுறைக்கு வந்திருக்கும் கன்சியூமர் டேட்டா ரைட் என்ற சட்டம் குறித்து பெர்த் நகரில் வாழும் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்டன்ட் கோவிந்தராஜனுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். நடைமுறையில் இது எப்படி செயல்பட போகிறது கோவிந்தராஜன்?
இந்த CDR எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, கன்சியூமர் அதாவது நுகர்வோர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டீடைல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அந்த அக்ரெடிட்டட் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேங்க் கிட்ட கேட்பாங்க. அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க, திருப்பி கன்சியூமர் கொடுக்க சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான்னு கன்சியூமர் திருப்பி சொன்னோடனையும் அங்கீகரிக்கப்பட்ட பிக் டேட்டா கம்பெனிஸ்க்கு வந்து திருப்பி ஓகே எடுத்துக்கோப்பான்னு சொல்லுவாங்க. இந்த CDR வந்து முதல்ல இப்போ வந்து ஜூலைல நான் சொன்னது சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் வைப்பு நிதி, மற்றும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுக்கு வருது. 1 November இருந்து மார்கேஜ், அதாவது நம்ம ஹோம் லோன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே 1 November இருந்து இது வருது நடைமுறைக்கு.
சரி, ஒரு வங்கி வாடிக்கையாளருக்கு, ஒரு கஸ்டமருக்கு இந்த சட்டம் நல்லபடியுமா?
கஸ்டமர்ஸ்க்கு வந்து மொத்தத்துல பார்க்கும்போது நல்லது கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன நல்லது? இப்ப ஆஸ்திரேலியால எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே வந்து 4 பேங்க் தான் டோட்டல் ஆஸ்திரேலியா வந்து ரூல் பண்றாங்க. அதாவது 90% வங்கி கணக்குகள் கஸ்டமர்ஸோடதோ இல்ல கம்பெனிகள் வச்சிருக்க கணக்கோ 90% இந்த 4 பேங்க் பாத்தீங்கன்னா ANZ பேங்க் இருக்கு, NAB இருக்கு, NAB, காமன்வெல்த் பேங்க், அப்புறம் வெஸ்ட் பேங்க், இவங்க தான் டாமினேட் பண்றாங்க. மற்ற பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி சின்ன சின்ன பேங்க்ஸ், அதாவது ரீஜனல் பேங்க்ஸ் சொல்லுவாங்க, இல்லாத கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10% தான் வச்சிருக்காங்க. அதாவது இந்த 4 பேங்க் சொன்ன இல்லையா, அவங்களுக்குள்ள பெரிய போட்டி, யார் வந்து மார்க்கெட் ஷேர் அதிகமா வைக்கிறது, எப்படி காம்பீட் பண்றது, எப்படி நுகர்வோரை வந்து நம்ம பிடிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கு. இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த டாட்டா வந்து பிக் டேட்டா கம்பெனிஸ் மூலமா வர ஏஜென்சியோட டாட்டா அவன் இழுத்து என்ன பண்ணுவான், இவன் இந்த 4 பேங்க்குக்கும் மத்த ரீஜனல் பேங்க்ஸ்க்கும் கொடுப்பாங்க. நுகர்வோர்களோட கணக்கு வந்து ஆஸ்திரேலியால வந்து 30-40 million மேல இருக்கும் நம்ம நம்புறோம். காமன்வெல்த் சொல்லியிருக்கான் அது வரைக்கும் 7 லட்சம் டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. NAB வந்து அவங்களோட ஆன்லைன்ல வந்து 5 லட்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது யூ பேங்க்னு ஒரு ஆன்லைன் பேங்க் மூலமா 5 லட்சம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெஸ்ட் பேங்க்கும் மத்த பேங்க் எல்லாம் பார்க்கும்போது 20-30 million மேல இருக்கும் நினைக்கிறேன். இந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன ஆகுனா, ஒரு ஒரு பேங்க்குக்கும் பாஸ் ஆகும் போது உங்களோட டீடைல்ஸ், உங்களோட பேர் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருக்கீங்க, என்ன சம்பளம் வாங்குறீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க, அது பைனான்சியல் பிஹேவியர் என்ன, சேவிங்ஸ் பண்றீங்களா, பிக்சட் டெபாசிட் எவ்வளவு வச்சிருக்கீங்க, எல்லா டீடைல்ஸும் அக்கு வேற அணி வேற டேட்டா கம்பெனி வந்து மற்ற பேங்க்ஸ்க்கு வந்து காசு வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. அதுல டேட்டா கம்பெனிஸ்க்கு வந்து வருமானம் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேங்க்ஸ் வந்து உங்களை வளவறிப்பாங்க. நீ வந்து இப்ப இந்த பேங்க்ல இருக்கீங்க, ஃபீஸ் எல்லாம் வந்து இவ்வளவு கட்டுறீங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் இல்லாம உங்களுக்கு கொடுக்குறோம், எங்க பேங்க்ல வந்து வட்டி கொஞ்சம் அதிகமா நாங்க தரோம், இங்க வந்துருங்க, உங்களுக்கு வந்து அதோட பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 4 பேங்க் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். சரி, நம்ம ஏன் அங்க போகக்கூடாது அப்படின்னு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஓப்பன் வியூ கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த பேங்க்ல என்ன நடக்குதுன்றது அடுத்த பேங்க்கு தெரியாது, அடுத்த பேங்க்ல என்ன நடக்குதுன்னு அந்த கஸ்டமருக்கு தெரியாது. உள்ள போய் நீங்க பாக்கணும், ஒரு ஒருத்தரோட ப்ராடக்ட்ஸ் டிஃபரன்ஸா இருக்கும், இவங்க விற்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் அவங்களோட இதுவும் டிஃபரன்ஸா இருக்கும். இந்த தரவு கம்பெனி என்ன பண்ணா, உள்ள போய் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. காம்படிஷன் இதனால வந்து லெவல் பிளேன் நம்ம சொல்றோம், அந்த காம்படிஷன் ஆக்ட்ல வந்து லெவல் பிளே. 4 பேங்க்ஸ்க்குள்ள ஒரு போட்டி நிலவும் போது என்ன ஆகும்னா, தாறுமாறா எடுத்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அதுல கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்னன்னா சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் பேங்க் இதுல சூஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு பெனிஃபிட்டா நான் பாக்குறேன்.
சரி, இதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அல்லது பாதகங்கள், வாடிக்கையாளருக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள் எவை என்று சொல்வீர்கள்?
பெரிய பாதகம்னு பாத்தீங்கன்னா, சென்ற மாதம் 30 ஜூன் மாசம் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்காட் மாரிசன் என்ன சொல்றாருன்னா, சஃபிஸ்டிகேட்டட் சைபர் அட்டாக் அரசாங்க வெப்சைட்ல எல்லாம் வந்ததா தகவல் வந்திருக்கு, இது சைபர் அட்டாக் வந்து நமக்கு த்ரெட்டா இருக்கு, அதுக்காக 15 பில்லியன் வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. எல்லா சிஸ்டம்ஸ்ல வந்து ஃபயர் வால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கம்ப்யூட்டர்லயும். அதையும் மீறி வந்து அந்த சைபர் கிரைம் ஆளுங்க வந்து உள்ள நுழைஞ்சிருவாங்க, உள்ள நுழைஞ்சு நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க. அது ஒரு பெரிய அச்சமா இருக்கு. அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து எப்படி இருக்கு, கவர்மெண்ட் வந்து இதுக்கான ரிஸ்க் எடுத்துக்கோமா, அந்த லாஸை வந்து யாரு எடுத்துப்பா அப்படின்றத பத்தி இந்த சட்டத்துல டீட்டெயிலா இல்ல. ஆனா இந்த கன்சூமர் டேட்டா ரைட் சட்டத்தை பிரீச் பண்ணாக்க தரவு கம்பெனி இருக்காங்க இல்லையா, பிக் டேட்டா கம்பெனிஸ் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க தான் ஒரு ஏஜென்ட் இல்லையா, அவங்க டேட்டாவை எடுக்க போறாங்க. அந்த கம்பெனிகளுக்கு வந்து மிகப்பெரிய பெனால்டிஸ் கொடுக்குறாங்க இந்த சட்டத்துல. அதாவது 5 லட்சம் பெனால்டி, ஒரு தவறா நீங்க டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, அது மாதிரி 5-10 லட்சம் வரைக்கும், அது டிபெண்ட்ஸ் ஆன் த பிரீச். இந்த ஃபைன் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க சட்டத்தை பிரீச் பண்ணதுக்கு. அதனால கன்சியூமர்ஸ்க்கு வந்து என்ன லாபம், கன்சியூமர்ஸ்க்கு பணத்தை விட்டுட்டா அது கிடைக்குமான்றது நமக்கு தெரியல. இப்ப சப்போஸ் நம்ம டேட்டா வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும், எல்லாமே கையில உங்க டேட்டா வச்சுன்னு இருப்பான். அதனால கன்சியூமர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட போன்ஸ் வரும். ஏன்னா எல்லாருமே உங்களை பத்தி தொலை பண்ணினா இருப்போம், போன மாசம் தான் மாறி இருப்பீங்க, திருப்பி இந்த மாசம் கேட்பான், இந்த மாசம் இங்க வந்துருங்க நான் உங்களுக்கு தரேன். சோ இது ஒரு இதுவா இருக்காது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் ஓபன் பண்ணாக்க தலைவலிடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, போதும் அதுலயே இருப்போம் நம்ம என்ன மாறுறதுன்னு. சோ அந்த மாதிரி ஸ்டிக்கி பீப்புள்ஸ் இருக்காங்க. சோ இதனா அடிக்கடி பேசி மாறும்போது எந்த பேங்க்ல இருக்கோம் என்ன பண்றோன்ற ஒரு கண்ட்ரோல் இல்லாம நமக்கு ஒரு குழப்பம். சோ அதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. பிரைவசி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் மெடிக்கேர் சைபர் அட்டாக் பண்ணி அந்த டேட்டாவை தூக்கிட்டாங்க. இல்ல ஹை ப்ரொஃபைலோட பீப்புளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து வெளியில வந்துருச்சு. ஸோ அது வந்து எப்படி போச்சு, யார் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. அதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுத்ததை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதாவது ஒரு பிரீச் வருது அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லும் போது நம்ம ஒரு சாதாரண ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பயமா இருக்கு, இது ஒரு அச்சத்தை கொடுக்குது. இன்னொன்னு யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐடி சைட்ல வந்து இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஏஜ் பீப்புள், அதாவது ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கவங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் என்னப்பா நமக்கு ஒரே பேங்க் போதும்பா எதுக்கு ஒரு நாலு பேங்க் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுமா உடனடியா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த சட்டம் வந்து பிக் டேட்டா கம்பெனிகள் வந்து வீரியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
சிடிஆர் குறித்து மிக நீளமான தெளிவான பதில்களை தந்தீர்கள் கோவிந்தராஜன். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சயன், இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்தமைக்கு மிக்க நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.